அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அன்பான சகோதரனே, சகோதரியே, இக்காலை வேளையில் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் செய்திக்குள் கடந்து செல்வோமா?
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி வைத்தார். அவர்கள் செய்த அற்புதங்களை எல்லாம் கண்டாலும் பார்வோன் ஜனங்களை போகவிடவில்லை. கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவி கொடாமல் போனான் என்று கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே சிந்தித்தோம். இன்று நாம் யாத்ராமும் 7:14 முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், யாத்ராமும் 7:14-19 வரை.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான். காலமே நீ பார்வோனிடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு அவனை நோக்கி, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். இதோ, என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன். அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்கக் கூடாமல் அரோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் ரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார்.
அருமையானவர்களே, கவனித்தீர்களா? இங்கே தேவன் எகிப்தியர்கள் எதை தொழுது கொள்கிறார்களோ அதை அழிக்கிறார். அவர்களுக்கு பரிசுத்தமாயிருந்த நைல் நதி இப்பொழுது ரத்தமாகிவிட்டது. நைல் நதியை அவர்கள் எப்படி சித்தரித்திருந்தார்கள் என்றால், நல்ல திடகாத்திரமான ஒரு மனிதனுக்கு மார்பகங்கள் இருப்பது போல சித்தரித்திருந்தார்கள். இதை அவர்கள் ஹபி என்று சொன்னார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், செழிப்பையும் விளைச்சலையும் சத்தான உணவையும் இது குறிக்கிறதா இருக்கிறது. இந்த வழிபாட்டிலே அவர்கள் கோவில்களிலே பயன்படுத்துகிற பாடல் இவ்வண்ணமாய் சொல்கிறது. ரா என்கிற சூரிய கடவுள் உருவாக்கிய நிலங்களுக்கு நீ தண்ணீராயிருக்கிறாய், நீயே உணவை கொண்டு வருகிறாய், நல்ல காரியங்களை எல்லாம் உருவாக்குகிறவள் நீயே, நீயே எங்கள் களஞ்சியங்களை நிறைவு செய்கிறாய், தேவை உள்ளவர்களையும் ஏழைகளையும் கரிசனையோடு கவனிக்கிறவள் நீயே என்று அந்த தொழுகை பாடல் செல்லும். நைல் நதியை எகிப்தின் ஜீவ ரத்தம் என்று சொல்லலாம். அவர்களுடைய ஜீவனை கொடுக்க வேண்டிய நைல் நதி இப்பொழுது மரணத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது அது இரத்தமாக மாறிவிட்டது. எகிப்தின் ஆசீர்வாதமாயிருந்தது இப்பொழுது எகிப்தின் சாபமாகிவிட்டது. இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. தொடர்ந்து யாத்ராமும் 7:22-25 வசனங்களை பாருங்கள்.
எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் நதியோரத்தில் ஊற்று தோண்டினார்கள். கர்த்தர் நதியை அடித்து 7 நாள் ஆயிற்று.
நாம் வாசிக்க கேட்ட இந்த வாதையானது 7 நாட்கள் தேசத்திலே காணப்பட்டது. இது தேவனுடைய கரத்தினால் உண்டானது என்பதை பார்வோன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், எகிப்தின் மந்திரவாதிகளும் இதே காரியத்தை செய்தார்கள். அதுவும் உண்மையாகவே ஆச்சரியமானதுதான். பிசாசின் வல்லமையினாலே அவர்கள் அதை செய்தார்கள். ஆனாலும் இரத்தமான தண்ணீரை மீண்டுமாக சுத்தமான தண்ணீராய் அவர்களால் மாற்ற முடியவில்லை. இப்பொழுது நாம் 8 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக தேவன் வாதைகளை அனுப்புகிறார். விக்கிரக வணக்கத்திலே மூழ்கி கிடந்த இந்த எகிப்து மக்களுக்கு எதிராக தேவன் இவற்றை அனுப்பி வைக்கிறார். 2 வந்த வாதை தவளைகள், 3 பேன், 4 வண்டுகள். எகிப்து மக்கள் தவளை தலை கொண்ட ஒரு பெண் தெய்வத்தை வணங்கி வந்தார்கள். அதன் பெயர் ஹெக்கா. ஏற்கனவே நான் கூறினேன் இல்லையா, ஹபி, இந்த நைல் நதியாகிய தேவன் ஒரு தவளையை வைத்துக் கொண்டிருப்பது போலவும் அதன் வாயிலிருந்து சத்தான உணவு வந்து கொண்டிருப்பது போலவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், நைல் நதியின் தேவனுக்கும் இந்த தவளை தேவதைக்கும் உள்ள தொடர்பை காட்டுகிறது. இந்த தேவதை செழிப்பையும் மறுபிறப்பையும் குறிக்கிறதா இருக்கிறது. எகிப்தில் உள்ள சித்திரங்களிலே ஒன்று இந்த ஹெக்கா என்று சொல்லப்படுகிற தெய்வம். ஒசிரிஸ் என்ற தெய்வத்தின் உயிர்த்தெழுதலை ஏற்படுத்தும்படியான மந்திரங்களை சொல்வது போல இது தீட்டப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, இந்த தேவதை அரசிக்கு முன்பாக மண்டியிட்டிருப்பது போலவும் வரையப்பட்டிருக்கிறது. சரி, கவனியுங்கள். யாத்ராமும் 8:5.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு, நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்கலையும் தவளைகளால் வாதிப்பேன். நதி தவளைகளை திரளாய் பிறப்பிக்கும். அவைகள் உன் வீட்டிலும் உன் படுக்கை அறையிலும் உன் மஞ்சத்தின் மேலும் உன் ஊழியக்காரர் வீடுகளிலும் உன் ஜனங்களிடத்திலும் உன் அடுப்புகளிலும் மா பிசைகிற உன் தொட்டிகளிலும் வந்து ஏறும். அந்த தவளைகள் உன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி, நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரும்படி செய் என்று சொல் என்றார்.
பிரியமானவர்களே, அங்கே எகிப்து தேசத்திலே எங்கே பார்த்தாலும் ஒரே தவளை மயம். படுக்கை அறையிலே, சமையல் அறையிலே, வீட்டின் ஒவ்வொரு அறையிலேயும் அது காணப்படுகிறது. பாத்திரங்களின் மேலே ஏறுகிறது, பெட்டிகளின் மேலே ஏறுகிறது. அவர்கள் நடந்து சென்றபொழுது தவளைகளை மிதித்துக் கொண்டுதான் செல்ல வேண்டியதாயிருந்தது. அவர்கள் உட்கார்ந்த பொழுது தவளைகளின் மேலேதான் உட்கார்ந்தார்கள். சற்றே கற்பனை செய்து பாருங்கள், எத்தனை அருவறுப்பான ஒரு நிலை அது. இந்த திரள் கூட்டமான தவளைகளை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அது கொல்லப்படக்கூடாது, ஏனென்றால் அதை ஜனங்கள் தெய்வமாக வழிபட்டு வந்தார்கள். சரி, யாத்ராமும் 8:6-7 கவனியுங்கள்.
அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினான். அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள்.
மீண்டுமாக இந்த எகிப்திய மந்திரவாதிகள் தவளைகளை பிறப்பித்தார்கள். இதுவும் பிசாசின் வல்லமையே நமக்கு காட்டுகிறதாயிருக்கிறது. தொடர்ந்து யாத்ராமும் 8:8-11 கேளுங்கள்.
பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். அதற்கு அவன், நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆகக்கடவது. தவளைகள் உம்மையும் உம்முடைய வீட்டையும் உம்முடைய ஊழியக்காரரையும் உம்முடைய ஜனங்களையும் விட்டு நீங்கி நதியிலே மாத்திரம் இருக்கும் என்றான்.
அருமையானவர்களே, இங்கே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த எகிப்து தேசத்து மந்திரவாதிகளால் அதிகமான தவளைகளை உற்பத்தி செய்ய முடிந்தது. ஆனால் அந்த தவளைகளை அங்கே இருந்து அப்புறப்படுத்த முடியவில்லை. இப்பொழுது உண்மையாகவே பார்வோன் இந்த நிலைமையிலே மிகவும் சஞ்சலப்பட்டவனாக எதையும் வாக்கு பண்ண ஆயத்தமானவனாகிறான். இங்கே தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசனுக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சாதாரண முறையிலே அல்ல, கடினமான ஒரு முறையிலே தன்னை அறிந்து கொள்ள செய்து கொண்டிருக்கிறார். யாத்ராமம் 8:12-15 வரை பாருங்கள்.
மோசேயும் ஆரோனும் பார்வோனை விட்டு புறப்பட்டார்கள். பார்வோனுக்கு விரோதமாக வரப்பண்ணின தவளைகள் நிமித்தம் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று. அவைகளை குவியல் குவியலாக சேர்த்தார்கள். அதனால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது. லகு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று.
இந்த காட்சியானது பார்வோனின் இருதயம் கடினப்படுவதை காட்டும் ஒரு சுருக்க செய்தியாய் இருக்கிறது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், அவனே அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருந்தான். இங்கே தேவன் இந்த காரியத்தை செய்தது என்னவென்றால், ஏற்கனவே இருதயத்தின் ஆழத்தில் இருந்ததை வெளியே கொண்டு வருகிறார். அவ்வளவுதான். மூன்றாவது வாதையான பேன் அங்கே தொடருகிறதை பார்க்கிறோம். இதை குறித்து யாத்ராமம் 8:16-19 வசனங்களிலே பார்க்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயின் இடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போம் என்று சொல் என்றார். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பேன்களாயிற்று. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவி கொடாமற் போனான்.
கவனித்தீர்களா, இந்த நேரம் வரை எகிப்தின் மந்திரவாதிகள் தேவன் செய்த அதே அற்புதங்களை செய்யக்கூடியவர்களாயிருந்தார்கள். ஆனால் இந்த முறை ஏதோ காரணத்தினாலே இந்த வாதையை அவர்களால் செய்யக்கூடாமற் போயிற்று. தந்திரமான முறையிலே இதுவரை தங்கள் அற்புதங்களை செய்ததைப் போல அவர்கள் செயல்பட்டாலும், இந்த முறை எல்லாம் தேவனுடைய கரம் என்பதை அவர்களே அறிந்து கொள்கிறார்கள், அறிக்கையிடுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தேவாதி தேவன் எகிப்திய மக்களுக்கு தான் ஒருவரே கடவுள் என்பதை நியமிக்கிறார். எகிப்திலே காணப்பட்ட தெய்வங்களை அவர்கள் வழிபடுவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு அனுதின வழக்கமாயிருந்திருக்கிறது. இந்த வாதையிலே நாம் பார்க்கிறது போல தேவன் கெப் என்று சொல்லப்படுகிற பூமி கடவுளுக்கு எதிராக நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். கெப் என்னும் தெய்வமானது பூமியோடு கூட தொடர்புடையதாய் காணப்படுகிறது. இந்த கெப் என்னும் தெய்வம்தான் ஒசிரிஸ் என்னும் தெய்வத்திற்கு விளைச்சலை குறித்த அறிக்கையை தெரிவிக்கிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, பேன் என்று சொல்லும்பொழுது இது கொசுவை போல மிக சிறியதாக இருக்கிறது. இந்த பேன் என்பதற்கான மூல வார்த்தையின் பொருள் என்னவென்றால் மூடு என்பதாகும். மட்டுமல்ல, கிள்ளு என்றும் சொல்லலாம். இப்படி மூடுவது அல்லது கிள்ளுவது ஒரு கொசுவினாலோ ஒரு சிறிய வண்டினாலோ உண்டாகிறதல்ல, மொத்தமாக புழுதி போல வந்து ஒட்டி மொத்தமாக சேர்ந்து கடிப்பதாகும். இந்த பேன்கள் வந்து அழுக்கை தின்கிறதாய் மொத்தமாய் வந்து தின்கிறதாய் இருக்கும். சட்டை கற்பனை செய்து பாருங்கள். தேசமெங்கும் தவளைகள் செத்து செத்து கிடக்கிறது, நாற்றம் எடுக்கிறது. இப்பொழுது இவற்றை சுத்தம் பண்ணும்படியாக, இவற்றை தின்னும்படியாக இந்த பேன்கள் வருகிறது. இது ஒரு புறம் ஆசீர்வாதம் போல தெரிந்தாலும் இதுவும் ஒரு சாபமான ஒரு வாதையாகவே இருக்கிறது. இந்த பேன்கள் ஒரு வகையிலே உதவி செய்வது போல தெரிந்தாலும், ஒரு மனிதன் எகிப்திலே தனது அனுபவத்தை குறித்து சொல்லும்பொழுது இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். அவர் சற்று உட்கார்ந்து கவனித்த பொழுது மண் அப்படியே அசைந்து செல்வது போல கவனித்தார். நன்றாக கூர்ந்து பார்த்தபொழுது ஆயிரக்கணக்கான சிறிய பூச்சிகள் மண்ணே அப்படி நகர்ந்து செல்வது போல நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். வேதமும் என்று சொல்கிறது, தேசமெங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பேன்களாயிற்று. அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த வாதையை எகிப்திய மந்திரவாதிகளால் செய்ய முடியாமல் போனது. எகிப்து மக்களின் வாழ்க்கையிலே தேவன் நியாய தீர்ப்பை அனுப்ப துவங்குகிறார். தொடர்ந்து யாத்ராமம் 8:20-23 வசனங்களை பாருங்கள்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. என் ஜனங்களை போகவிடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார்.
இந்த நேரம் வரை வந்த எல்லா பாதைகளுமே எகிப்து தேசத்திலேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த கோசேன் பகுதியிலேயும் ஏற்பட்டது. ஒருவேளை சிலர் பார்வோனிடத்திலே போய், பார்வோனே, இது கோசேன் பிரதேசத்திலேயும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பாதிக்கும் வாதியாயிருக்கிறது, எனவே இது இயற்கையாக உண்டானது என்று சொல்லியிருக்கலாம். அல்லது இதற்கெல்லாம் காரணம் எகிப்திலே நாம் வழிபடுகிற ஒரு தெய்வம் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த நேரம் முதல் எந்த ஒரு வாதையும் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்கிற கோசேன் பிரதேசத்தை தொடாது என்பதை தேவன் தெளிவாக சொல்லிவிடுகிறார். இனி நியாய தீர்ப்பானது எகிப்து மக்களை மட்டுமே பாதிக்கிறதாய் இருக்கும். நான்காவதாக வந்த வாதை வண்டுகள் என்று வாசிக்கிறோம். இந்த வண்டுகள் என்பது அநேகமாக எகிப்து மக்கள் நன்றாக அறிந்திருந்த அவர்களுக்கு பரிசுத்தமான ஒரு வண்டா இருந்திருக்க வேண்டும். எகிப்திலே தோண்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற அநேக சவக்கிடங்குகளிலே பொன்னால் செய்யப்பட்ட இந்த வண்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது சூரிய கடவுளாகிய ராவிற்கு பரிசுத்தமானது. இந்த வாதைக்கு பின்னால் பார்வோன் மோசேயோட கூட ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வாஞ்சிப்பது தெரிகிறது. இது அந்த வாதையின் அகோரத்தினாலே உண்டானது. இந்த வண்டு ஜாதிகளானது எகிப்து தேசத்திற்குள்ளே நுழைந்து தேசத்தை கெடுக்க ஆரம்பித்த பொழுது பார்வோன் என்ன ஆலோசனை கொடுக்கிறான் பாருங்கள், வசனங்கள் 24-27 வரை.
அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலேதானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அப்படி செய்யத்தகாது. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவறுப்பை பலியிடுகிறதாயிருக்குமே. எகிப்தியருடைய அருவறுப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான்.
இந்த எகிப்திய வண்டானது நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறது என்று சொல்கிறார்கள். இந்த பரிசுத்தமான வண்டானது இப்பொழுது ஒரு சாபமாக எகிப்து தேசத்தின் மேலே வந்திருக்கிறது. இப்பொழுது பார்வோன் ஒரு ஒப்பந்தத்திற்கு வருகிறான். இந்த வாதைகள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வரும் முன்னதாக 4 விதமான ஒப்பந்தங்களை அவன் கூறுகிறான். மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணமாய் போய் பலியிட வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்கு பார்வோன் என்ன சொல்கிறான்? அதெல்லாம் சரிதான், நீங்கள் பலியிடலாம், ஆனால் இந்த தேசத்திலேதானே அவர்கள் தங்கியிருக்க வேண்டும் என்கிறான். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒப்பந்தங்களுக்குள்ளேதான் கடந்து வருகிறார்கள். இது எல்லா காலங்களிலேயும் பிசாசிற்கு அடுத்ததாயிருக்கிறது. அப்படி அவர்கள் ஒத்துப்போவது எப்படி இருக்கிறது? நாம் கிறிஸ்தவர்களாயிருக்கலாம், ஆனால் பரந்த மனதுள்ளவர்களாய் இருக்கப் போவதில்லை என்பார்கள். இன்னும் சிலர், நாங்கள் பரந்த மனதுள்ளவர்களாய் இருப்போம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டோம் என்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்களே இல்லை. நல்ல செயல்களை நீங்கள் செய்தால்தான் கிறிஸ்தவர்கள் என்று இங்கே நான் சொல்கிறேன் என்று குற்றம் சாட்ட வேண்டாம். அவ்வாறு நான் சொல்லவில்லை. நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது அன்றுரா இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் வைத்த விசுவாசத்தினாலே மட்டுமே. எந்த ஒரு நற்செயலும் இங்கே கணக்கிலே எடுக்கப்படுகிறதில்லை. இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கும்படியாக நீங்கள் விசுவாசத்தை அவர் மேலே வைக்கும்பொழுது அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டு பண்ண வேண்டும். இங்கேதான் கிறிஸ்தவ ஒழுக்கங்கள் வருகிறது. முதலாவதாக, நமது உள்ளான மனதிலே மாற்றம் பெற வேண்டும். இன்றைய அநேக திருச்சபைகளும் உலகத்தோடு அநேக காரியங்களிலே ஒத்துப்போக சம்மதித்திருப்பதனாலே இன்னமும் எகிப்திலேயே கூடியிருக்கிறது. புரிகிறதா? அப்படிப்பட்ட திருச்சபையில் உள்ள ஒரு மனிதனுக்கும் உலகத்திலே தேவனை அறியாத ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு வித்தியாசத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவ சமயபக்தி உள்ளவர்களாயிருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையிலே கிறிஸ்துவை அறியாத ஒருவரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்றைக்கு நாம் 2 குதிரைகளோடு கூட பந்தயத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒரு குதிரை, கருப்பு குதிரை மற்றும் ஒன்று வெள்ளை குதிரை, இரண்டையுமே செலுத்தி நீங்கள் பிரயாணம் செய்ய விரும்பி ஒரு காலை வெள்ளை குதிரையின் மேலேயும் மற்றும் ஒரு காலை கருப்பு குதிரையின் மேலேயும் வைத்து பயணம் செய்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் வினோதமான ஒரு காரியத்தை நீங்கள் சீக்கிரமாக கண்டுகொள்வீர்கள். இந்த இரண்டு குதிரைகளுமே எதிர் எதிர் திசையிலே ஓடுகிறதாயிருக்கிறது. எனவே எந்த குறிப்பிட்ட குதிரையிலே நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து திட்டவட்டமாக தீர்மானிக்க வேண்டும். அங்கே மோசே பார்வோன் சொன்ன ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திற்குள்ளே மூன்று நாள் பிரயாணமாய்ப்போய் கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்பதிலே உறுதியாயிருந்தான். இப்பொழுது இரண்டாவது ஒரு ஆலோசனையையும் பார்வோன் சொல்கிறான். வசனம் 28 பாருங்கள்.
அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான்.
இப்பொழுது அவன் கொடுத்த ஆலோசனை முதல் ஆலோசனையை விட சற்றுதான் வித்தியாசமானது. அவன் அங்கே என்ன சொல்கிறான்? நான் உங்களை போக விடுகிறேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போய்விடக்கூடாது என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒத்துப்போகுதலையும் அநேக திருச்சபைகளிலே நாம் பார்க்கிறோம். அதாவது உலகத்தின் சில பழக்க வழக்கங்களை திருச்சபைக்குள்ளேயும் எடுத்து பயன்படுத்துவது. திருச்சபையின் நிகழ்வுகளிலே வெளியே நடக்கும் விருந்துகளைப் போல இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கிறது. போட்டிகள், பொறாமைகள், தெரிந்தெடுப்புகள், பதவி உயர்வுகள், இதுவும் உலகத்தைப் போலவே நடைபெறுகிறது. எனவே வெளி உலகத்திலே காணப்படுகிற மற்ற சங்கங்களுக்கும் திருச்சபைக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறது. மட்டுமல்ல, அப்படிப்பட்ட திருச்சபைகளில் உள்ள அநேகர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்து கொண்டவர்களாகவும் இல்லை. சரி, வசனங்கள் 29 முதல் 32 வரை பாருங்கள்.
அதற்கு மோசே, நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின் நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன், ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஜனங்களை போக விடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றான். மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்குபடி செய்தார். ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை. பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான்.
கவனித்தீர்களா நடந்தது என்ன? மீண்டுமாக பார்வோன் தனது இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிறான். ஏற்கனவே அவனுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இன்று நாம் கேட்ட சத்தியங்களை சற்றே மனதிலே கொண்டு வருவோமா? குறிப்பாக ஒத்துப்போகுதலை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பார்வோன் திட்டவட்டமாய் பரிபூரணமாய் தேவனுடைய சித்தத்திற்கு விட்டுக் கொடுக்க மனமற்றவனாக தன்னுடைய சொந்த ஆலோசனையினாலே தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக தீர்மானிக்கும்படியாய் ஆலோசனை சொல்கிறான். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வேத வசனங்கள் மூலமாக நாம் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்வது பாவம் என்பதை தேவன் தெளிவாக நமக்கு அறிவித்திருந்தும் பல்வேறு சூழ்நிலைகளிலே உலகத்தோடு ஒத்துப்போகிறவர்களாக உலகத்தின் மக்கள் தீர்மானிப்பது போல தீர்மானிக்கிறோம். சில வேளைகளிலே உலகமும் வேண்டும், ஆண்டவரும் வேண்டும் என்ற தீர்மானங்களை எடுக்கிறோம். இன்னும் சில வேளைகளிலே இதில் என்ன தவறு இருக்கிறது என்று நம்முடைய சொந்த விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வனாந்திரத்திற்குள்ளே அதிக தூரம் போக வேண்டாம், கொஞ்ச தூரம் போய் நீங்கள் பலியிட்டு விட்டு திரும்ப வந்துவிடுங்கள் என்று பார்வோன் சொன்னது போல, இந்த ஒரு முறை நான் கர்த்தருக்காக வாழ்ந்துவிட்டு அல்லது இந்த ஒரு காரியத்தை செய்துவிட்டு பிறகு என் இஷ்டம் போல வாழ்வேன் என்று தீர்மானிக்கிறவர்களும் உண்டு. எனக்கருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே உலகத்தின் காரியங்களோடு நீங்கள் ஒத்துப்போகிற ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அதை குறித்து இந்த நேரத்திலே உங்களோடு கூட பேசுவார் என்றால் நீங்கள் திட்டமும் தெளிவுமாக ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். மனிதனை பிரியப்படுத்துவதற்காக, குடும்பத்தின் அங்கத்தினர்களை பிரியப்படுத்துவதற்காக நீங்கள் தேவனுக்கு விரோதமான தீர்மானங்களை எடுக்காமல் கர்த்தருடைய வசனத்தின்படி தீர்மானத்தை எடுக்க வேண்டும்.
நீ
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்கலாக்கி மீட்பார். மீகா 4:10 பின்பாகம். கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்கலாக்கி மீட்பார். மீகா 4:10 பின்பாகம்.